أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَانْكِحُوا الْأَيَامَى مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَالَّذِينَ يَبْتَغُونَ الْكِتَابَ مِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَكَاتِبُوهُمْ إِنْ عَلِمْتُمْ فِيهِمْ خَيْرًا فآتوهم من مال الله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا أرض الحياة الدنيا ومن يكرهن فإن الله من بعد إكراهن غفور رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم فهل انيتم اهلتارك رباهي الله ورونك ورثانك صلواتم سلامم نم ويركيران ويرينم ميلانا கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முடித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், குரானினுடைய பிரியத்தை ஏற்படுத்தினாய், அதன்படி அமல் செய்கிற வாக்கியத்தை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை இவனுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது கியாமத்த நாள் வரை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் எந்த கடன் பாக்கி இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எந்த குரானை நாங்கள் பிரியப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்தில் பெருமானார் அவர்களுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த வாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. குரானின்படி நடக்கக்கூடியவர்களாக, ஹதீஸின்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் பின்னால் ஓடுகிற, அதை வெகுவாக பிடித்து கொள்ளுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை இது அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசையும் இது போன்ற மஜிலிசுகளையும் உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் குரானையும் சுன்னாவையும் பேசப்படுகிறதோ அந்த ஜாமியாத்துகளை மதாரிசுகளை எல்லாம் அந்த மஜிலிசுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்தி யா அல்லாஹ் அவற்றை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ, கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்படுகிறதோ, அந்த முஃபஸ்ஸிரீன்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய தரஜாக்களை யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமாக உயர்த்தி கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை படிக்க வையுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிய வையுங்கள், அதன்படி வாழ வையுங்கள் அவர்களை என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த சூராவினுடைய தொடர்படியான விளக்க உரைகளை நாம் இதுவரையும் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களிலே தனி மனித ஒழுக்கம்தான் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கம். ஒரு தனி மனிதன் தன்னை ஒழுக்கமானவனாக அலங்கரித்துக் கொள்வதற்கு குர்ஆன் சொல்லித் தருகிற வழிமுறைகளை குறித்து சில செய்திகளை நாம் இந்த இடத்திலே பார்த்தோம். அதிலே சொல்லுகிற போது அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான், இந்த வழிமுறைகளை எல்லாம் விட்டுவிட்டு உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கும் அல்லது உங்களுடைய உள்ளத்தை கரைபடியாத இறைவனுக்கு பொருத்தமான ஒரு உள்ளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வேறு எத்தனை வழிமுறைகளை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் சொன்ன வழிமுறையை நீங்கள் பின்பற்றினாலும் ஒரு காலமும் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் உங்களை நீங்கள் சீர்படுத்தியவர்களாக, உங்களுடைய ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தியவர்களாக ஒரு காலமும் ஆக முடியாது. குர்ஆனுடைய ஒத்த வழியை தவிர வேறு இன்னொரு வழியை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லை. அந்த அடிப்படையில் மனிதனுடைய கண் சார்ந்த அவனுடைய ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்து கடைசியாக கண் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனிதன் எப்போது பாதுகாப்பு பெறுகிறானோ, இறைவனை அஞ்சி தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுகிறானோ, குறிப்பாக வாலிப வயதில் வாலிப முறுக்கு இருக்கிற நேரத்தில் அவனுடைய இளமை ததும்புகிற நேரத்தில் எந்த இளமை அவனை இறைவனுக்கு மாறு செய்ய தூண்டுமோ, இறைவன் தடுத்ததை என்ன தூண்டுமோ, அந்த நேரத்தில் அந்த மனிதன் தன் கண்ணை தாழ்த்தி இறைவனுக்காக வேண்டி தன்னை பாதுகாத்தால் இந்த உலகத்தில் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சௌகரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும், அவன் அடையாத ஒரு பிரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தி தந்து அதற்கு பகரமாக சுவனத்தை தருவேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தைகளின் வழியாக நமக்கு வழிகாட்டுகிறான். அடுத்து அப்படி ஒரு மனிதன் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதற்கு அடுத்த நிலையிலே நாம் ஏற்கனவே சொல்லுவதை போன்று உலகத்திலே இருக்கிற பாவங்களில் எல்லாம் மிக கொடுமையான அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய கர்ண கோபத்திற்கும் லானத்திற்கும் ஆளாக்கக்கூடிய விபச்சாரம் என்கிற நோயை குறித்து அல்லாஹு தஆலா இதிலே பேசுகிறான். அதிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுவதற்கு நம்மை படைத்து, நம்முடைய உயர்வு தாழ்வுகளை படைத்து, நம்முடைய உணர்ச்சிகளை படைத்து, மனிதன் என்றால் யார், இவனுக்கு என்ன சிந்தனை வரும், 8 வயதில் என்ன வரும், 18 என்ன வயரும், 28 என்ன வயரும், 70 என்ன வரும் என்றெல்லாம் நம்முடைய உயர்வு தாழ்வுகளை அறிந்து அல்லாஹு சொல்லுகிறான், இந்த உலகத்தில் காம இச்சையை, இந்த உலகத்தில் அந்த மனிதனுடைய அந்த வாலிப முறுக்கை மட்டுப்படுத்துவதற்கு, அதை தணித்துக் கொள்ளுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த ஒரு வழியை தவிர இந்த உலகமே சேர்ந்து இன்னொரு வழியை தேடினாலும் கிடையவே கிடையாது. அந்த ஒரு வழியையும் நாம் ஆகுமான வழியாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கடந்த வசனத்தில், நாம் எந்த வசனத்தை கடந்த வாரத்திலே லேசாக தொட்டு போனோமோ அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே, நீங்கள் வன்கிகுல் அயாமா, உங்களிலே திருமணம் முடிக்காதவர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு நீங்கள் நிக்காக முடித்து வையுங்கள். அதே போன்று உங்களிலே இருக்கிற ஆண் பெண் அடிமைகளில் யாராவது திருமணம் முடிக்காமல் இருந்தால் அவர்களுக்கும் திருமணத்தை முடித்து வையுங்கள். இயக்கூனு ஃபுகாரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுக்னீஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தன்னுடைய அருளான் அவரை செல்வந்தராக ஆக்குவான். வல்லாஹு வாசியும் அலீம், அல்லாஹ் மிக விசாலமானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி இந்த செய்தியை போன வாரம் லேசா அப்படி. இப்ப இந்த வாரத்தில் திருமணம் அப்படின்னா என்ன, திருமணத்தினுடைய அளவுகோல்கள் என்ன? திருமணம் இந்த சமூகத்தில் கடமையாக்கப்பட்டதா அல்லது விரும்பத்தக்கதா? இஸ்லாம் அதை குறித்து என்ன செய்திகளை சொல்லுகிறது? மனித குலத்திற்கு இந்த ஆயத்தின் வழியாக 2019 இறைவன் சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதை குறித்து கொஞ்சம் அப்படி சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், முதலில் வன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே உள்ள ஆண் பெண்களிலே எவர்கள் திருமணம் முடிக்கிற, போன வாரமே சொன்னேன், திருமணம் முடிக்காதவர்களுக்கு பொறுப்பாளர்களை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நேரடியா இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லன்னா, கல்யாணம் முடிக்காதவங்களே நீங்கள்லாம் கல்யாணம் முடிச்சுங்க அப்படின்னு சொல்லல. குர்ஆன் என்பது நான் அடிக்கடி சொல்லுவதை போன்று நேரடியான பாஷையில் பேசுவதல்ல, அதனுடைய ஆழமும் அதனுடைய பொருளும் வேறு. அதற்கு உள்ளே போய் கரைந்து அந்த கடலிலே முத்தெடுக்க நினைத்தவர்கள் தோற்று போவார்கள். ஆனால் அதுல உள்ள போனா மட்டும்தான் அந்த டேஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட். அந்த என் நண்பர் ஒருத்தர் அடிக்கடி கேட்பார், எப்ப பார்த்தாலும் ஒரே ஜிலேபியை தின்னு லட்டை தின்னுட்டே இருக்கீங்கள தப்சீர் வகுப்பு நடத்தும் போதுன்னா, அது வந்து என்னுடைய உணர்ச்சி, இட்ஸ் மை ஃபீலிங் வாட் ஐ ஃபெல்ட். இந்த ஓஷன்ல நான் என்ன ஃபெல்ட் ஆனனோ, நான் என்ன கரைஞ்சனோ, அதனுடைய ஏதோ வந்து நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நானும் உட்காந்துருக்கேன், அங்கிருந்து வர்றேன், கொஞ்சம் ஏதோ ஒரு பயான் அடிச்சு விட்டா மாதிரி அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் வரல. வாட் ஐ டேஸ்டட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, நான் உணர்ந்ததை, நான் அனுபவித்ததை, எனக்கு தெரிஞ்ச அந்த ரசம், அந்த ஸ்வீட்டு, அந்த உன் வாயிலையும் படணுங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல இந்த குர்ஆன் எப்படியாவது இறங்கிடணும், அதனுடைய அந்த பாசம் அந்த பிரியம் இங்கே இழுத்து பிடிக்கணும், கபூர்ல போய் படுக்கும் போது இது அங்க வந்து நமக்கு நிக்கணும். ஒரு பெயர் இருக்க மாட்டான், பெத்த தாப்பன் அவர் தான் முதல்ல தூக்கிட்டு போவார், பெத்த புள்ள அவன் தான் சொல்லுவான், அத்தாவை ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுல வச்சிருக்க, தூக்கிட்டு போய் கபிரிஸ்தான்ல போடுன்னு அவன் தான் சொல்லுவான். கட்டுன புருஷன் தான் மனைவியை பார்த்து சொல்லுவான் இழுத்துட்டு போடணும், அதுவரையும் மனைவியை காரை விட்டு இறக்குனது இல்லைங்க. அவர் தனியா எங்கேயும் விட்டான், அந்த அம்மாக்கு எதுவும் தெரியாது. அந்த அம்மா அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஒரு டிக்கெட் எடுக்க தெரியாது சொல்லுவாங்கல்ல சில பேர். அதனால நானே கூப்பிட்டு போயிருது, எங்க போனாலும் நானே வண்டியிலே கூப்பிட்டு போயிருவேன், காரிலே கூட்டிட்டு போயிருவேன். இதுவரை எங்கிட்ட அப்படி கடை கூட விட்டு நானே ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன், தெரியாதுங்க அவளுக்கு. மூத்தா போனோம்னா மூத்தாயிட்டார், மனைவி மூத்தாயிட்டார், இல்லைங்க அவன் வீட்டிலே இருக்கட்டும் சொல்ல மாட்டார். அவர் தான் முன்னாடி நின்று ஜனாதா வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பார், அவர் தான் கொண்டு போய் கபூர்ஸ்தான்ல இறங்குவார். பெருமானார் அழகாக சொல்லுவாங்க, மனிதனுடைய தனிமையின் சிறை தான் கபரு, அங்கே ஒளிகள் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் அவரை ஒரு செகண்ட் வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, எங்கேயுமே லைட் இல்லை, காவூத்துன்னு கிடக்குமா, உடனே பிள்ளை எங்க பிள்ளைங்க வீட்டுக்கு நான் இருக்கேன் பயப்படாதீங்க. அந்த அத்தாவும் அந்த புருஷனும் அந்த மனைவியும் அவங்க தான் காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் நல்ல கப்பனை உள்ள சாத்தி அந்த இருட்டுக்குள்ள போட்டு பார்க்கவே பார்க்காதான் மண்ணல்லி மேல போட்டு வர்றோம். வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அவர் ஃபர்ஸ்ட் நைட் இன் அவர் கிரேவியர்ட், ஒரு மனசை யோசித்து பார்க்க வேண்டிய செய்தி. கல்யாணமாயி முதல் இரவில் நான் எப்படி இருப்பேன் என்ற கனவுகள் எத்தனை தடவை வந்து போயிருக்கும், அது ஆணோ பெண்ணோ. என்றைக்காவது ஒரு நாளைக்கு கபரிலே வைத்த என் முதல் இரவு எப்படி இருக்கும் யோசிப்போமா? ஏ அதை பத்தி யோசிக்க, இன்னால் இல்லான்னு ஒரு இடத்துல சொன்னேன், கரண்ட் போயிடுச்சு, என்னவோ நடந்துச்சு, கீழே விழுந்துச்சா கரண்ட், இன்னால் ஒன்னே அந்த வீட்டுல அவஸ்தை அவஸ்தை என்ன நடந்துச்சு, ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு நாங்க என்ன, ஏன் என்ன நடந்துச்சு, என்ன இது விழுந்துருச்சு கரண்ட் இருக்கு, இது இது சாவு வீட்டுல மட்டும்தான் சொல்லுவாங்க, இது சாவு வீட்டில் மட்டும்தான் சொல்லுவாங்களாம், வேற யாருக்கும் இது சொல்லக்கூடாது, மூத்து வந்துடும் இது. நாங்கள் என்ன பயந்தான் மூத்து வராமல் போயிருமான்னு, இல்லை என்ன எனக்கு மூத்து வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, மூத்து வராமல் போயிருமா? உலகத்தில் 100% பிறக்கிறது என்ன உறுதியோ இல்லையோ, ஆனால் இறப்பது என்பது உறுதியான தகவல். இங்கே இந்த இந்த ப்ராடக்டை படைச்சு வெளியே அனுப்பும்போது அந்த டேட்டா சீலை குத்தி தான் எல்லாம் அனுப்புகிறான், இன்னைக்கு இங்கே காலையில் போயிடுவாடா நீங்கி, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும். அவ்வளவு டாக்டர்கள் அவ்வளவு இயந்திரங்கள் இருக்கு இருக்கதான் மூத்தா போறான் மனுஷன். அதனால ஒரு மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், தொழுகைக்கு பின்னாடி என்னுடைய கபூரின் முதல் இரவு எனக்கு எப்படி, நான் அதை எப்படி விரும்புகிறேன், பெருமானா சொன்னாங்க, யூ கேன் டிசைன் யுவர் கிரேவியர் ஃப்ரம் த துனியா. அங்க போய் படுத்துக்கிட்டு டிசைன் பண்ண முடியாது, இந்த உலகத்துல இருந்துகிட்டு உன்னுடைய கபரை நீ டிசைன் பண்ண முடியும். பெருமானார் சொன்னார், யூ கேன் டிசைன் இட், இஃப் யூ வாண்ட் டு பேலஸ் யூ கேன் மேக் இட். அது உனக்கு கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உன்னால் அதை ஆக்கிக்க முடியும், துனியால இருந்து கபூர்ல போய் அல்ல. யாரோ வாழ்வதற்காக வேண்டி கெட்டுகிற கோட்டைகள் எவ்வளவு, ஆனால் நாம் ஒரு 60 மாசம் 60 வருஷம் 50 வருஷம் அல்ல, 5000 ஆண்டுகளோ 500,000 ஆண்டுகளோ வாழப்போகிற அந்த வீட்டுக்கு நான் எப்படி என் வீடு இருக்கும்னு ஒருத்தன் சிந்திக்கலன்னா எவ்வளவு பெரிய மனப்பயன் சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தன் இந்த உலகத்துல அவங்க அட்டா படிக்க வச்சு அவன் பாட்டு இருக்கான், டெய்லி படுத்து படுத்து தூங்கலாம், சாப்பிட்றான் தூங்கலாம், அவனை பார்த்து என்ன சொல்லுவான், கிறுக்கன் அவனை படிக்க வச்சுக்காரு உன் வாழ்க்கைக்கு நாளைக்கு உங்க அட்டா இருக்க வரையும் அவனுக்கு செஞ்சுட்டா இருப்பா, நீ என்னப்பா செய்வ கேப்பானா இல்லையா? அதே கேட்கிறவன் திரும்ப அவனை இப்படி பார்த்து ஏன் கபருக்கு 5000 வருஷங்கள் தெரியாது, 5000 கோடி ஆண்டுகளாக கூட இருக்க யாருக்கு தெரியும் அந்த கபருக்கு நான் என்ன செஞ்சேன், என் முதல் இரவு என் கபரில் எப்படி இருக்கும், ஒரு ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய கேள்வி. பெருமானார் சொன்னாங்க, தோஸ் ஹூ லவ்டு குர்ஆன், ஓ தோஸ் ஹூ லவ்ஸ் குர்ஆன், எவர் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுவினுடைய இந்த வேதத்தை பிரியப்படுறானோ அங்க வந்து நிற்கும், நான் நிற்கும் இந்த லவ்ல அது வந்து நிற்கும். அது சொல்லும், கண்ணே நல்ல தூங்கு, இந்த உலகத்துல என்ன ஓதிக்கிட்டே இருந்த, என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்த, அல்லாஹ் என்ன இந்த உலகத்துல ஒளியா இறக்கி வச்சான், நான் இன்னைக்கு உனக்கு இங்க நான் லைட்டா இருக்கேன், இங்க யாரும் கிடையாது, மொத்த அம்மா கிடையாது, தனிமையின் வீடு, இங்க உனக்கு நான் லைட்டா இருக்கேன், இங்க வேக்குதா நான் ஏசி ஆகும், தண்ணி வேணுமா நான் தருவேன், பழம் வேணுமா நான் தருவேன், நீ எந்த லவ்வ எந்த பிரியத்தை என் மேல வச்சு என்னை நீ எனக்காக வேண்டி அயராது, உன்னுடைய மனதால் அப்படி பொழிஞ்சியோ, சும்மா ஓதுறதில்ல, இந்த இஸ்லாத்தில் எதுலையுமே கடமை அப்படிங்கிறது கிடையாது, கடமைனா கடமைக்கு தொடலாம் உணரணும். அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ தொழுகையாளர்களின் தொழுகை தான் அவனை நரகத்துக்கு கூட்டு போவோம், என்ன தொழுகை, அல்லாஹுவின் வேதம், நான் இதிலே ஓதும் போது அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், நான் என் இறைவனோடு பேசுகிறேன், இந்த சம்பாஷணை சொர்க்கத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது, என் மௌத்தைக்கு பின்னால தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது, ஆனால் உலகத்தில் எனக்கு இது தந்திருக்கான், இது ஒரு பேரொளி. பெருமானார் சொன்னார்கள், பேரொளி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் லைட், இது வெறும் லைட் அல்ல, பேரொளி, அண்டங்களையே அப்படியே ஒளிவர செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒளி, பெருமானாரின் இதயம் மட்டும் தாங்கி வாங்கி தந்த மொழி. என்னமோ நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கோம், நம்ம இந்த ஒரு பெரிய வீடை கட்டி ரெண்டு காரை வாங்கி விட்டுட்டு இப்படி இருந்துட்டா நம்ம கபரும் இதே மாதிரி ஆயிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அல் ஆகிலு மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸு மன் அத்பஅ நஃப்ஸஹு வஹவாஹா வதமன்னா அலல்லாஹ். என்ன அருமையா பெருமானார் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹதீஸ், டு யூ நோ டு நோ த இன்டெலிஜென்ட் இன்டெலக்சுவல், இன்டெலக்சுவல்னா யாருன்னு தெரியுமா, ஆக்கில்னா யாருன்னு தெரியுமா, மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத், யார் ஒருவன் இந்த உலகத்துல தன்னுடைய நஃப்ஸை சேஃப்கார்ட் பண்ணி தன்னுடைய கபருக்குன்னு வேலையை செஞ்சுக்கிறானோ அறிவாளின்னு நாங்க ரசூல்லா. ஏன்னா அது 80 வருஷம் இல்ல, 8000 கோடி வருஷம் இங்கேயும் வாழணும், அதுக்கு நல்லான கையை நீட்டி படுத்துக்கிறது இல்லை, இங்கேயும் சுகமா இருக்கலாம், இதை வாங்கிக்கலாம், இந்த அறிவோடு சேர்த்து அந்த அறிவு, இந்த அறிவோடு சேர்த்து அந்த அறிவு. அப்போ இந்த குர்ஆனை எவன் பெற்றுக்கொண்டானோ, எவன் இதை பிடித்து கொண்டானோ, எவன் இதன் மீது காதல் கொண்டிருக்கிறானோ, இதுக்கு பின்னாடியே பைத்தியம் ஆத்திரிகிறானோ, அவன் கபுருஸ்தான்ல ஜாம் ஜாம்னு ராஜா மாதிரி பேலஸ்ல எந்த இல்லாம தன் கியாமத்து நாள் வரை அந்த குர்ஆனோடு அளவலாவி கொண்டு பேசிக்கொண்டு எனக்கு தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி அனுபவித்துக் கொண்டு லைட் ஒளிகளோடு பேனோடு சும்மா ஜம்முன்னு வாழுவான் அப்படின்னு சொன்னாங்க. வாட் ஏ பரக்கா. நம்ம வி ஆர் வெரி பிளஸ்ட். இதை இது சொல்லி தந்து இதுதான் வழின்னு காட்டி தந்ததுக்கே நாம் நாம் அல்லாஹ்வினால் அனுக்கிரகம் செய்யப்பட்டவர்கள். அதனால அந்த அறிவு, அந்த தேடுதல், அந்த சுவை, அது நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிற போது அது சார்ந்த அந்த சுவையை ஏற்படுத்துவது. அதனால இது சும்மா சொல்லிட்டு இப்படி போறதுக்காக வேண்டி வரல, இது அனுபவிக்கிறதுக்கு, இது டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு, இது நீங்களும் புரியறதுக்கு, இந்த கடலுக்குள்ள நீங்களும் வர்றதுக்கு எனக்கும் வேணும் அப்படின்னு ஒரு மனுஷன் விரும்பணும் அப்படின்னு சொன்னான். நேத்தான் ஒருத்தர் ஒரு இதுல ஒரு செய்தி கொண்டு ஒரு நண்பர் காட்டினாரு. ஒரு ஒரு தாய் தன்னுடைய கணவடையிலிருந்து அதுக்கு மேல இருந்து அதுக்கு மேல ஓதணும்னு பிரிவு 80 வயசுல ஹாபிதா வாச்சான். 80 அந்த அம்மா போய் கொஞ்சம் கொஞ்சமாக குரான மனப்பாடம் பண்ணி உடத்துல ஒரு மதச்சால போய் இருந்து நான் எப்படியாவது மனப்பாடம் பண்ணுனா நான் அதை பார்த்துட்டு அழுதுட்டேன். எங்க இங்க 8 வயசுல ஏற மாட்டேங்குது, இங்க 18 வயசுல என்ன காலத்துல கிடக்கு, 80 வயசுல அந்த அம்மா போய் மதரசால உட்காந்து அந்த அம்மா பட்டம் வாங்குற அன்னைக்கு 80. அந்த அம்மா இப்ப தான் மூத்தா இருக்கு, 100 சொச்ச வயசு. எவ்வளவு பாக்கியம் பெற்றது அந்த இதயம், எவ்வளவு பாக்கியம். மண்ணு திங்காதுன்னாங்க பெருமானார். குரான் இருக்கிற அந்த இதயத்தை மண்ணு திங்காது. அது கபுரிஸ்தான் அல்ல, அது ஒரு சுவனம். நாளைக்கு எல்லாம் சொல்லுவான், ரத்தில் வர்த்தத்தில் உனக்கு எது தெரியுமோ அது வரையும் போது. நீ உலகத்தில் எப்படி ஓதிக்கொண்டிருந்தாய் நல்லா ஞாபகம் வைக்கணும். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, எப்படியோ ஓதல்ல. ஒருத்தர் ஹாபிதா கிடையாது சார், ஆனா இந்த குரானை டெய்லி உட்காந்து ஒரு 2 பேஜ் தட்டு தடு மாதிரி அல்லது நல்லாவோ ஓதிக்கிட்டே இருப்பாரு, ஓதிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு ஹிப்ஸ் கிடையாது, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஆயத்தை சொல்லி தெரியாது. பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் ஓதியதை போன்று நீ இப்போது ஓதுமானா அல்ல. உடனே அவர் ஓதுவானோ ரத்தில் வரத்தக்கி அந்த மலக்க கூட்டு சொல்லுவானா, இவர் எவ்வளவு ஆயத்து ஓதுகிறாரோ அவ்வளவு தூரம் இந்த சுவனத்தில் தரஜாக்களை உயர்த்தி போய்கொண்டே இருங்கள். அவருடைய ஆகிர் மன்சில் எது அப்படின்னு கேட்டா அவருடைய கடைசி ஆயத் அதுலதான் அவருடைய உயர்வு, அந்த தரஜா போய் நிற்கும்னா எவ்வளவு பாக்கி, எவ்வளவு பாக்கி. அல்லாஹ் நமக்கெல்லாம் அதை அதை புரியக்கூடிய அந்த நசீபத் தரணும். இதுல உள்ள அந்த டேஸ்ட், இதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய அந்த நசீ. இங்க வர்ற ஒரு சகோதரர் நம்முடைய தப்சீருக்கு கேட்டுட்டு இங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வருவார், வேற எந்த வேலையும் கிடையாது, நேரம் பஸ் பிடிச்சி மதுரைக்குள்ள இறங்கி இங்க வந்து உட்காந்துட்டு இது முடிஞ்சவனா விறுவிறுனு ஓடி போய் இங்க இருந்து பஸ் ஏறி தஞ்சாவூருக்கு போயிடுவார். அது வர்றதே இதுக்கு மட்டும்தான், அவருக்கு வர்றதே இல்லை. இடையில கேட்டதுக்கு நான் ஒரு மரத்தால சேர்ந்துட்டேன், ஹிப்ஸ் பண்றேன், ஆனா தப்சீருக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஹிப்ஸ் மரத்தால விட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 ஜுசு மனப்பாடம் பண்ணிட்டாரு. வயசு கிட்டத்தட்ட அரௌண்ட் 55, ஒரு 30 வருஷம் சவுதியில இருந்துட்டு இப்ப இங்க வந்து ஊர்ல இருந்து 55 வயசுல ஒரு ஆள் 8 ஜுசு மனப்பாடம் பண்றாரு. நான் அவர் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். எப்படியோ இங்க உட்கார்ந்து அந்த கேட்டு அந்த ரசனையில அந்த புரிதல்ல அந்த தாறுதல்ல நேரம் போய் சேர்ந்துட்டாரு. இருந்தாலும் மறுத்தால குரானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அதை பிடிச்சவனா அது விடவே விடாது. அவன் மூத்தா போறவரையும் விடாது, அவனை சொர்க்கத்துல கொண்டு போய் நிப்பாற்றவரையும் விடவே விடாது. அல்லாஹ் அந்த கூட்டத்துல நம்மளை சேர்ப்பானாரு. ஏன்னா பெருமானார் சொல்லி சொன்னாங்க, சாஹிபுல் குரான், குரான் உடையவர் அப்படின்னே சொல்லிட்டு பெருமானார் வாசகம் சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு நாம் இலக்காகணும். இப்ப இந்த ஆயத்துல எல்லாம் சொன்னா, வன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே உள்ள கல்யாணம் முடிப்பாதவர்களுக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து வையுங்கள். கல்யாணம் முடிக்காதவர்களே, நீங்க கல்யாணம் முடிச்சுக்குங்கன்னு சொல்லல, நல்லா விளங்கிக்கணும். கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு பொறுப்பாளர்களே நீங்கள் கல்யாணம் முடித்து வையுங்கள், வழியே பொறுப்புதாரிகளே நீங்கள் முடித்து வையுங்கள் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை அல்லா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு 2019ல் எதாலையோ அடிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாடத்தை எல்லாம் சொல்றோம். 2019 காலேஜ் வர்ற வரையும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க பெற்றோர்கள், காலேஜுக்கு வந்த பின்னாடி இவர் டிசைட் பண்ணுவார். என் வாழ்க்கையை உங்களுக்கு எப்படி முடிவு செய்ய தெரியும், நான் யார், என் வாழ்க்கையில் நான் என்னை என் மனைவியை எப்படி எல்லாம் அமைத்துக் கொள்ளணும்னு எனக்கு தெரியாதா, நீங்க என்ன எனக்கு அப்படின்லாம் கேட்கறான் இல்லையா, அன்னைக்கு கேட்கறானா. இந்த காதலுங்கக்கூடிய ஒரு மோசமான படு புலியில இந்த சமூகம் விழுந்து அது என்னமோ காட்டுறான்னு போயிடலாம். அதுக்கு பின்னாடி போனதுக்கு பின்னாடி உள்ள அன்னைக்கு எடுத்து சொல்றான், 80% வாழ்க்கையில அது சுவைச்சதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, எதுக்குமே ஒரு அளவு உண்டு சார், டென்த் கிளாஸ் பையன் பாடத்தை அவன் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் பாடத்தை நான் படிப்பேன்னா டென்த் வகுப்பு மாணவர் அவன் கிளாஸ் பாடத்தை தான் படிக்கணும். இல்ல இல்ல, நான் வந்து இன்ஜினியரிங் பாடத்தை படிப்பேன், நான் டாக்டர் பாடத்தை எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் புரிஞ்சுக்குவேன் முடியாது. அது அதுக்கு ஒரு அளவு. அழகா இந்த இடத்துல இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒட்டுமொத்த இஜ்மா என்று சொல்லுகிற இஸ்லாமியர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நிகாஹுவினுடைய விஷயத்துல சுன்னத் எப்படி நமக்கு பேர் வச்சு, நம்மளை படிக்க வச்சு, நம்மளை ஒரு சாலிகான ஆளை வளர்த்து, நமக்கு இவ்வளதையும் செய்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணுவதுதான் சிறப்பு. சஜஷன் கேட்கலாம், தப்பே இல்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்துல, எப்பா இந்த பெண்ணை நான் உனக்கு கட்டி கொடுக்க போறேன், உனக்கு விருப்பமா, இது கேள்வி கேட்கிறது வேற. நான் தான் சோல் அத்தாரிட்டி, எங்க அப்பனுக்கு என்ன தெரியும், அவந்தாலும் ஒரு லூசு, எங்க அம்மா அதை விட லூசு, நான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிக்குவேன்னு சொல்ற தராதரமும் தகுதியும் இல்லைங்கிறான். சொல்ற உங்களுடைய விஷயத்தில், நிக்காஹுவினுடைய விஷயத்தில், ஆணோ பெண்ணோ அது உங்களுடைய அவுலியாக்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகள், வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்காஹ் எழுதும் போது இவருக்கு நான் வலியாக இருந்து அஜரத்து சொல்லுவார், நான் நிக்காஹ் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. வலின்னா அந்த அத்தா வந்து உட்காந்து சொல்லணும், அந்த பெண்ணுடைய தாப்பனார் சொல்லணும், இந்த பெண்ணுக்கு நான் வலி, இந்த பெண்ணை உனக்கு நான் கெட்டித்தருகிறேன் ஒத்துக்கொண்டாயான்னு கேட்கணும். அது சில இடத்துல அப்படி கூப்பிட்டு சில இடத்துல அந்த இமாம் வந்து கேட்கிறார். அப்ப வலி அப்படின்னு சொன்னா பொறுப்புதாரி. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சுன்னாவாக இஸ்லாத்தில் எழுதுகிறார்கள். இந்த வேலையை யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் செய்யணும். குறிப்பாக ஹதீஸுகளிலே வருகிறது, ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் அந்த பெண்ணுடைய நிக்காஹுவின் பொறுப்புதாரர் இல்லாமல் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. பெருமானர் சொன்னாங்க, ஒரு நிக்காஹுவின் பெண்ணுடைய நிக்காஹுவின் விஷயத்தில் அந்த பெண்ணுடைய வலி இல்லாமல் அந்த திருமணம் செல்லாது. ஹதீஸ்ல வருது. இன்னைக்கு என்ன நடக்குது, இல்ல கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும், அவங்கள விளங்க வைக்கணும், அவங்கள சொல்லி கொடுக்க வைக்கணும், அவங்களுக்கு இதுதான்ப்பா இஸ்லாம்னு உட்கார வைக்கணும். ஆண்களுடைய விஷயத்தில் அப்படி இல்லை. ஆண்களுடைய விஷயத்தில் அவர் ஒரு முடிவு செய்து கொள்வதற்கு வழி இல்லாமல், இப்ப இந்த கிதாபுகள் எழுதும் போது எழுதுறாங்க, ஒரு பெண் அப்படியே போய் திருமணம் செய்து கொண்டார், என்ன செய்யறா, வழி அத்தா அம்மா பேச்ச கேட்கல, அவளே போய் திருமணம் முடிச்சுக்கிட்டா. இஸ்லாமிய அடிப்படையில் ஏதோ ஒரு ஊருக்கு போனா செஞ்சு வச்சுட்டாங்க, முடிஞ்சிச்சு கல்யாணம்னா இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அதிலே உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. சில பேர் சொல்றாங்க நிக்காகுங்கிறது சாட்சி இருக்கணும், குத்துபா இருக்கணும், அந்த பெண்ணிடத்துல சம்மதம் கேட்கணும், நிக்காக முடிஞ்சிடும் அவ்வளவுதான், இதுக்கு வேற பெரிய செய்தியெல்லாம் தேவையில்லை. சாட்சியும் ஈஜாபு கபூலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிக்காகு கலாப்ஸ், அந்த நிக்காகு கூடும், ஆனால் அதனுடைய வழிமுறை சுன்னாவாக ஆகாது. முக்கியம் அதுதானே, நம்முடைய எல்லா வழிமுறைகளுமே சுன்னத்தாக இருப்பது தான் நமக்கு முக்கியம். அதனாலதான் சொன்னாங்க, தண்ணி குளிக்கும் போது உட்கார்ந்து அதை பார்த்து மிடர் மிடர், இது இதுதான் சுன்னா. தண்ணி குடிக்க எல்லாரும் குடிக்கலாம், நின்று குடிக்கலாம், படுத்துக்கிட்டு குடிக்கலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனா தண்ணி குடிக்கிறதுக்குன்னு பெருமானார் ஒரு வழியை காட்டினாங்க, இப்படி அந்த தண்ணியை பார்க்கணும், பிஸ்மில்லா சொல்லணும், உட்கார்ந்துக்கணும், மடக்கு மடக்கா குடிக்கணும், மிடர் மிடரா குடிக்கணும். இன்னைக்கு அதை வந்து பயங்கரமா சொல்றான், மிடர் மிடர் தட தபதபான்னு குடிக்காம ஒருத்த விட்டு விட்டு குடிச்சான்னா அதனால ஏற்படக்கூடிய மெடிக்கல், நம்ம அதுக்குள்ளதான் போல. பெருமானார் சொன்னாங்க இதுதான் சுண்ணத், இதுக்குள்ள வழிமுறை. சாப்பிடணுமா, பெருமானார் சொல்லி தந்தாங்க, தட்டை வச்சுக்கணும், உன்னுடைய ஓரப்பகுதியிலிருந்து சாப்பிடணும், ஏன்னா நடுப்பகுதியில ரஹமத்து இறங்கிக்கிட்டே இருக்கும், அங்கிருந்து போய் நடுவுல கையை போட்டு அங்க இருக்க நடுவுல கரியை வச்சிருக்கான்னு அங்கிருந்து தள்ளி அந்த தட்டுக்குள்ள ஏறி ஓடி சில பேர் இருப்பான்ல, அவச்சு நமக்கே பயமா இருக்கும், அந்த தட்டை பிரிச்சு மேஞ்சி யாரும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடும் போது சந்தோஷமா சாப்பிடணும் அவங்களும், அதனால ஓரத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, பரக்கத்து நடுவுல இறங்கிட்டு இருக்கோம், அவங்களும் உட்காந்து சாப்பிடும் சுண்ணத். அதே போன்று திருமணம் முடிக்கிறதுக்கு சுண்ணத்து என்ன அப்படின்னு கேட்டா, பெருமானார் காட்டி தந்த இந்த வழியில் முடித்தால் தான் அது சுண்ணா, இல்லைன்னா கிலாப்பே சுண்ண, அதுல பறக்கத்து இருக்காது, அதுல நமக்கு வழிகாட்டுதல் இருக்காது, அதுல இறைவனுடைய அருள் இறங்காது. பெருமானார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதே, உன்னுடைய பார்வை இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், உன் நடை பெருமானாரின் நடையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீமின் அடையாளம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நீ எப்படி தெரியுமா இருக்கணும், உன் பார்வை அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும். எந்த செயல் செஞ்சாலும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, நபிக்கும் கிடையாது, நபிக்காக அப்படிலாம் கிடையாது. எந்த செயலும் இறைவனுக்காக, இறைவனை தவிர வேறு யாருக்காகவும் எந்த செயலும் இல்லை. ஆனால் அதனால நீ நபியை தூக்கி போட்டுருவியா, நட நபி நடையா இருக்கணும், அப்பதான் நான் ஒத்துக்குவேன். நல்லா சொல்றான், அது நபி நடையா இல்ல, நீ எவ்வளோ பெரிய பிரயாசப்பட்டு எனக்காக வேண்டி அப்படி உருகி செஞ்சாலும் கூட அந்த செயலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப இதுதான் நமக்கான வலிமை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நிக்காகவே கூடாதுன்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள்ட்ட அந்த நிக்காக கூடும், ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த நிக்காகல அந்த ஷராயித்துகள் பின்பற்றப்பட்டதனால் ஒழுக்கம் இல்லாமல் அது நடந்தது அப்படிங்கிற ஏரியால வச்சுப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் சொல்லக்கூடிய வித்தியாசம். அப்ப முதலாவதாக இறைவன் இந்த இடத்துல சொல்றான், நீங்க வலியாக இருந்து ஒருத்தர் திருமணம் முடிச்சு வைக்கணும், ஏன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுப்பு தெரியாது. அதனாலதான் நான் போனேன் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த கிளாஸ்ல சொல்லும் போது சொன்னேன், இஸ்லாத்தில் குஃபு என்ற ஒரு சட்டம் உண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது உண்டு. அது என்ன பொருத்தம், இஸ்லாத்தில் பொருத்தம் இல்லாமையா இருக்கும்னா, கணவன் மனைவி என்று முடிவு செய்வதற்கு முன்னால் திருமணத்திற்குரிய ஆண் பெண்களை பொருத்தம் பார்ப்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான செய்தி. என்ன பொருத்தம், குடும்ப ரீதியா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் லாயக்கா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏதோ போனோம் அப்பதான் சரிங்க, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. திருமணம் என்பது சுவனத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, சொல்றானா இல்லையா, இஸ்லாம் சொல்லுது உன் சுவனத்தையே நிச்சயிக்குது. இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதல்லடா, இது உன் சுவனத்தையே நிச்சயிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதன் மூலமாக சந்ததி சந்ததியாக உன் குடும்பம் வளரப்போகிறது. நீ எப்படி நடந்தன்னு இறைவன் பார்க்க போகிறான். உன்னுடைய இஃபத், உன்னுடைய அந்த சாஸ்டிட்டி, உன்னுடைய அந்த அந்த அதாவது உன்னுடைய கற்பொழுக்கம் எப்படிங்கிறது உலகம் நிர்ணயிக்கப்பட போகிறது. அந்த கற்பொழுக்கத்தை வைத்துதான் நல்லா முடிச்சாலா நாளைக்கு உனக்கு சுவனத்தை தருவான், அங்கே உன் மனைவியும் கொண்டு வந்து தருவான். அப்ப இது காலம் காலமாக நிர்ணயிக்கப்பட, சொர்க்கத்தையே நிர்ணயிக்கப்பட போற ஒரு செய்தி. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு திருமணம் நிச்சயமான உடன் அவனுடைய சைத்தான் சொல்வானா, அழகா வருது அந்த ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் திருமணம் முடித்து விட்டால், அஜ்ஷைத்தானு அவனுடைய சைத்தான் கோபோன்னு அழுகுறான், அடிச்சுக்கிறான், மண்டையில அடிச்சுக்கிறான், நெஞ்சில அடிச்சுக்கிறான், கோபோன்னு அழுகுறான். ஏன் தெரியுமா, அவன் சொல்லுவானா, அநியாயமே அநியாயமே, அசம இபுனி ஆதம் மின்னி சுலு தைதீனே, அல்லாஹ் ஆதமுடைய மகன் என்னிடத்தில் இருந்து மூன்றில் இரண்டு பகுதி மார்க்கத்தை பாதுகாத்து விட்டான், துளுத்தை மூன்றில் இரண்டு பகுதி மார்க்கத்தை அவன் பாதுகாத்து விட்டான். பெருமானார் சொன்ன வார்த்தை, அவ இந்த ஒரு திருமணம் தீன்ல மூணுல ரெண்டு பகுதி, அது எவ்வளவு பெரிய விஷயம். சும்மா நம்முடைய உடல் கிளர்ச்சிக்காக வேண்டியும் அந்த பருவகால மாற்றத்திலும் அந்த அந்த நேரத்தில் தோன்றக்கூடிய உன்னை பார்த்துட்டு ஒரு அழகு என்னன்னு புரியாம அதுக்கு அப்படி போய் அந்த பருவகால காதல், அதோட என் வாழ்க்கையே இருக்கா வேண்டியது. அவன் கடைசியில எல்லாம் சம்பாரிச்சு அங்க வரும்போது அந்த பிள்ளைய பிடிக்காது. அட, இது நம்ம சேர்த்ததுக்கு வேற ஒன்னு தேர்ந்தெடுக்கலாமே, அதனாலதானே 90% நாசமா போதுங்கன்னா, 90% ஏன் வீணா போகுது. அது அவன் லெவலுக்கு வரும்போது, அவன் சம்பாதித்து அவன் ஆணாக வெளியே வரும்போது அந்த தேர்வு அவனுக்கு தப்பா தெரியுது. அந்தந்த நேரத்துல தானே சார் தேர்ந்தெடுக்கணும், அந்தந்த நேரத்துல என்ன தேர்வோ தேர்வு, அதை சமூகம் முடிவு செய்கிறது. சமூகம் பக்கத்துல இருக்கு, அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்க, ஊரே சேர்ந்து சேஃப்டியா அவனுடைய எல்லாம் சேர்ந்து உலகமே சேர்ந்து சேஃப்டியா அவன் தன்னுடைய பாலுணர்வை தீர்த்து கொள்வதற்கு எல்லாம் அவருக்கு, அது இயைந்த நேரமா அல்லது சந்தில பொந்துல ரோட்ல கேவலமா பல பேர் பார்த்து காரி துப்ப, இன்னும் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் வரமுறையா, இதெல்லாம் என்னையா மோசம், இப்படிப்பட்ட அடிமைத்தனம் வேணுமா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கெல்லாம் வளர்ந்த சமூகம்னு போன அமெரிக்கா இன்னைக்கு என்ன சொல்லுது? அமெரிக்கா என்ன சொல்லுது? ஒரே குடும்பத்தோடு ஆண் பெண்ணோடு ஒரு மனைவி கணவனாக வாழ்ந்தால் அவங்களை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பிரைஸ் கொடுக்கிறோம். இன்னைக்கு தகப்பன் இல்லாத மகன்கள் எத்தனையோ பேர் உருவாயிட்டான், புக் எழுதியிருக்கான் இன்னைக்கு அது சார்ந்து. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் யார், தாப்பம் பேரே தெரியாது, ஒரு சமூகம் உருவாயிடுச்சு. இன்னைக்கு இங்க நின்று யோசிக்கிறான், ரஷ்யால சொல்றான், காபர் சேவ் சொன்னது, நான் செய்த மிகப்பெரிய தப்பு, ஒரு நாள் நான் அழைப்பு கொடுத்தேன் ஆண்களை பெண்களை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லாரும் வெளியே வாங்கன்னேன், இன்னைக்கு நான் சொல்றேன் வராதிங்க போங்க போங்கிறேன். இன்றைக்கு நிலைமை என் கையில் இல்லை. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கிரிக்கெட் அந்த மேட்ச்ல கூட சொன்னான், எந்த பெண்ணும் எந்த வருகிற எந்த வீரர்களோடும் தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய இச்சைகளுக்கு பழி ஆகக்கூடாது, அப்படி ஆனா தண்டனை கொடுப்பாங்களாம். இன்னைக்கு கண்கெட்ட பிறகு இப்ப சொல்றான் சார், இப்ப லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தான், பெண்களே நீங்கள் அன்னை வெளிநாட்டில் இருந்து வருகிற ஆண்களோடு நீங்கள் போகக்கூடாது, இன்டர் கோர்ஸ் வச்சுக்க கூடாது, அது வேண்டாம். அல்லாஹ்வினுடைய நியதி அருமையான ஒரு நியதி, அதை உடைச்சிட்டு நம்முடைய அறிவுகளால் நாம் வாழ்ந்து விடலாம்னா ஒரு காலமும் முடியாது. என்ன அழகா சொல்றான், வன்கிகுள்ளாமின்கும், அவனுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது, தேர்ந்தெடுக்கிற பருவமும் அல்ல, தேர்ந்தெடுக்கிற அந்த விதமும் அவனுக்கு தெரியாது. அவனுக்குரிய குஃபுவை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்து வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கள். பொறுப்பை பெற்றவன் கையில் உழுகுது, பெற்றவன் இல்லையா தாத்தா கையில கொடுக்குது, அவங்களுடைய குடும்பத்தாரில் அடுத்து யார் இருக்கு, அண்ணன் தம்பி கையில கொடுக்குது, நீங்க தேர்ந்தெடுங்க, எடுத்து இந்த கணவனுக்கு இல்லது இந்த பாய்க்கு இந்த கேர்ள் சரியா இருப்பாளா நீங்க முடிவு பண்ணுங்க, பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து துவா செய்யுங்க. பெருமானார் செஞ்சாங்கல்ல அன்னைக்கு போன வாரம் சொன்னேன்ல, ஜூலை பீபுக்கு பெருமானார் கையை தூக்கிதான், அல்லாஹும்ம சப்ப அலைஹிம் அல் கைர சப்பன் சப்ப வலா தஜ்அல் ஐஷஹும கத்தன் கத்தா, யா அல்லாஹ் என்னுடைய மேற்பார்வையில் ஒரு நபியாக இருந்து இந்த மணமகனுக்கும் இந்த மணமகளுக்கும் நான் திருமணத்தை செய்து வைக்கிறேன், இவர்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அருளை கொட்டோ கொட்டென்று கொட்டுவாயாக. அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், சப்பன் சப்பா செஞ்சாங்கல்ல. இப்ப இந்த துவா எவ்வளவு பெரிய வேலை செய்யும், அதுதானே உலகத்துல நடக்குது, எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஊரையே ஒன்னா கூப்பிட்டு ஜமாத்துல உட்கார வச்சு எவ்வளவு பக்காவா செய்யறான். அவர் எந்திரிச்சு செலவு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு, கல்யாணங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஊருக்கு சில ஊர்ல தப்தரை முன்னாடி படிப்பான், சில ஊர்ல தப்தரை பின்னாடி படிப்பாங்க, குத்துவா முன்னாடி. ஆனா சில ஊர்கள் என்ன செய்வாங்க, வந்துட்டா அவர் பெற்றவரை எழுப்பிடுறாங்க, என்னங்க நான் அவர் கல்யாணத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, எந்திரிச்சு மதில அனுமதி கேளுங்க, அவர் எந்திரிச்சு நிற்பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுக்கலாம் இருக்க எல்லாம் சரிங்கிறீங்களா, ஆ சரிங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னா, என்ன அழகான வழிமுறை. இதை தாண்டி அந்த பையனுடைய தேர்வு என்னவாக இருக்க போகிறது, எல்லாம் பாதுகாக்கணும், ரொம்ப அழகா சொல்றான். ரெண்டாவது, இதிலிருந்து இமாம்கள் ஒரு செய்தியை எழுதுகிறார்கள், நிக்காஹ் அப்படிங்கிறது வாஜிபா அப்படின்னு கேட்கிறாங்க, நிக்காஹ் அப்படிங்கிறது இது இந்த இந்த வார்த்தையின் மூலமாக இப்ப அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே, கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றானே, இந்த வார்த்தை எப்படி இருக்கும் நமக்கு, அப்ப திருமணம் முடித்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது கடமையா அல்லது விரும்பத்தக்கதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கிதாபுகள்ல சில இமாம்கள் அதை கடமை அப்படின்னு எழுதுறாங்க, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ரெண்டாவது நபிமார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் நாம் குழந்தைகளை குடும்பத்தை ஆக்கி தந்தேன் அல்லாஹ் சொல்றான். பெருமானார் சொல்றாங்க, மின் சுன்னதி திருமண நிக்காஹு மின் சுன்னதி, பெருமானார் சொன்ன வார்த்தை என்னை போன்ற நபிமார்களுடைய சுன்ன, அது திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது சுன்ன, அதற்காக வேண்டி சந்தோஷப்படுவது, நாம் நபியினுடைய ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்ற எண்ணத்தோடு. இன்னைக்கு சில இடத்துல அதுக்குன்னு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க, மலேசியாலலாம் அந்த கவுன்சிலிங் இல்லாம கல்யாணமே நடத்த மாட்டான், அவனை கூப்பிட்டு சொல்றாங்க கல்யாணம்னா என்னப்பா, அந்த ஆணையும் பெண்ணையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாடம் நடத்தலாம், நம்ம ஊர்லயும் அதே மாதிரி நடத்தணும், கவுன்சிலிங் வைக்கணும், தனியா கூப்பிட்டு திருமணம்னா என்ன, வாட் இஸ் யுவர் ரோல், மேரேஜ்ல உன்னுடைய ரோல் என்ன, கணவனாக என்னென்னலாம் செய்யணும்னு நல்லா சொல்றான், ஒரு மனைவியாக என்னென்னலாம் செய்யணும்னு நல்லா சொல்றான், ஒரு மாமியாராக என்னென்னலாம் செய்யணும்னு நல்லா சொல்றான், ஒரு மாமனாராக என்ன அவருடைய ரோல் என்ன அந்த வீட்டுல,
அழகா சொல்றான், குர்ஆன்ல அழகா அல்லாஹ் சொல்றான். ஒன்னு ஒன்னையும் தொழுகையை பற்றி சொல்லாதது மாதிரி, நோன்பை பற்றி சொல்லாதது மாதிரி, ஹஜ்ஜை பற்றி சொல்லாதது மாதிரி, மனைவியின் ரோல் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒத்த வார்த்தை நாங்க எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. பக்கம் பக்கமா எழுதுறாங்களே வன்கி ஹூ அப்படிங்கிறதுக்கு பக்கம் பக்கமா எழுதுறாங்க. அப்போ அதுல முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, அது சுன்னாவா அல்லது அது வாஜிபா அப்படின்னா, சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் அது கடமையே. ஏன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, செய்யணும் அப்படின்னு. பெருமானார் அப்படித்தான் செய்ய வச்சிருக்காங்க, நபிமார்கள் செஞ்சிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல அது ஒரு மந்துவான ஒரு ஒரு அதாவது ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயம், பெருமானாரின் சுன்னா விரும்பத்தக்க ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இமாம்கள் சொல்லுகிற போது அந்த செய்தியை சொல்றாங்க. அது ஒரு மந்து, அது ஒரு மஹ்பூ, விரும்பத்தக்க செய்ய வேண்டிய ஒரு சுன்னாவான காரியம்தான். ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமானாருடைய காலத்திலேயே சில சகாபாக்கள் திருமணம் முடிக்காம இருந்தாங்க. அது மட்டும் கடமையாக இருந்திருந்தது என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே கூப்பிட்டு இந்த வேலையை தெளிவா பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களை பற்றி பெருமானார் ஒண்ணுமே சொல்லல. இது யாருன்னு கேட்டா ஹாஃப் ஆஃப் த பீப்புள் இல்ல, அங்க கடைசியா ஒன்னு ரெண்டு, அந்த 99.5 அப்புறம் உள்ள அந்த 5% சில பேர் யாரோ திருமணம். ஆனா அதிகபட்சமான சகாபாக்கள். இரண்டாவது, நமக்கு இந்த திருமணங்களை குறித்து பேசும்போது விளங்காததுக்கு காரணம், எல்லா சகாபியுமே நான் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 திருமணம் முடிச்சவராக இருப்பார். அந்த பெண்களும் 2-3 திருமணம் முடிச்சவங்களா இருப்பாங்க. அந்த சொசைட்டி அப்படிதான் இருந்துச்சு, அந்த சொசைட்டி அப்படிதான் இருந்துச்சு. இந்த திருமணத்தை குறித்து பெரிய பெரிய செய்திகள் அல்ல, வாழ்வாங்க குடிக்கல, ரெண்டு பேருக்கு மத்தியில் மனசு தவணா அடிச்சுக்கிட்டே அப்படி வாழ்றதல்ல. ஓகே, நீங்க போனோம்னா தாராளமா போகலாம். அடுத்த தேர்ந்தெடுப்பு இன்னொன்னு, அதாவது அவர் பெருசா ஒரு நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க இல்லையா, ஒண்ணு விட்டு அங்கிட்டு விட்டுறான், கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர், நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம், நீ யாரோ நானும் யாரோ, ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான பொறுப்புமே கிடையாது, நீ பாட்டுக்கு இரு நான் பாட்டுக்கு இருக்கு, தேவையா புள்ள பெத்துக்குவோம், இல்லைன்னா ஜாலியா இருக்கும், லிவிங் டுகெதர் கலாச்சாரம் நீங்க சென்னை வரையும் வந்துருச்சீங்களா. இல்ல விட்டுட்டா கண்ணாலும் கலங்கள் புள்ளானாலும் புருஷன் செத்தாலும் ஜாவ அடிச்சு நீ இங்கே தான் கிடக்கணும், அடியை வாங்கிட்டு இங்கே கிட அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. ரெண்டு பேருக்கும் எவ்வளவு முடியுமோ இருந்து வாழணும், சந்தோஷமா அல்ல அப்படி ஒன்று வச்சிருந்தானா இருங்க, அப்படி இல்லையா ரெண்டு பேரும் தாராளமாக பிரிந்து இன்னொரு துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. தாராளமாக இன்னொரு தேர்ந்தெடுக்கலாம், நீ வாடும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதற்குரிய காரணங்களை நாம் மிகச் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஏனோ தானாலும் பிரிஞ்சு போறதுக்கும் இஸ்லாம் சொல்ல, அதுக்கு பலவிதமான செய்திகளை அங்கே போடுது, கொக்கிய போடுது, முறையான காரணம் இருந்தால் தான் அந்த பந்தத்தை விட்டு வெளியே போக முடியும். ரெண்டாவது, பெருமானார் சொன்னாங்க அல்லாஹுவுக்கு கோபமானதில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் தலாக். இது என்ன கொக்கி, கோபம்ங்கிறது வேற, அனுமதிக்கப்படுறதுங்கிறது வேற. அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டது தான் இந்த ஹலால்கள், இது ஹலால்களில் பெருமானார் அங்க வருது. இது ஹலால்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கோ, இப்ப போயிட்டு வா, அந்த அம்மா நீ பிடிக்கல நீ போயா, நான் இன்னொருத்தனை பாத்துக்கிறேன், இவர் நீ இப்படி போக முடியாது. ஹலால்களில் அல்லாஹ்வினுடைய கோபத்தை இருக்கிற, நீங்க நியாயமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோபம் உங்களுக்கு, அல்லாஹ்வினுடைய கோபம் உங்களுக்கு திரும்பாது. அப்ப இந்த செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாரு. அப்ப இதுல வாஜிப் அப்படிங்கிறது அல்லது கடமையானது அப்படிங்கறதல்ல, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாமா சையதல் குதுப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர், அவர் எழுதின பி விலாலில் குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று, அது வந்து தமிழில் சில பாகங்கள் அதில் கடைசி பாகம் போட்டாங்க. சையது குத்துப் அப்படிங்கிற ஒரு கெய்ரோவில் இருந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு பெரிய சிந்தனையாளர், அந்த அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் போடப்பட்டு பல்லாண்டு காலங்கள் அவர் ஜெயிலே கிடந்தார். அவர் ஜெயிலில் எழுதின புத்தகம் தான் அந்த பி விலாலில் குர்ஆன், அந்த குர்ஆனினுடைய விளக்க உரையாக அவர் எழுதின அந்த பகுதி. அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கணும், அவருடைய தரஜா உயர்த்தணும். அந்த கிதாபில் எப்படி எழுதியிருப்பார்னா, புள்ளியே இருக்காது அவருடைய, ஒரு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு, ஒரு 1.5 பக்கத்துக்கு வரும், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது, போயிட்டே இருக்கும். ஜெயிலில் எழுதின புக்கு, அதுக்குன்னு ஒரு புஸ்தத்தில் ஒரு கிதாபே போட்டிருக்காங்க. இமாம்கள்ல ஜெயிலில் இருந்து யாரெல்லாம் புத்தகம் தொகுத்துருக்காங்க, ஜெயிலில் இருந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கிறதுக்கு இமாம்களுக்கு தனியாக ஒரு புத்தகமே உண்டு. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலங்கள், ஜெயிலில் கடந்த காலங்கள். இன்றைக்கும் சில பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா புக்கு படித்து பெரிய அறிஞனாயிரான், பெரிய தாடி வச்சுக்கிறான், அல்லது பெரிய ஞானிங்கிறான், அல்லது புக்கு எழுதிட்டு வரான் இல்லையா. இந்த இமாம் குரானுக்கு தப்சீர் எழுதுனார், அதில் எழுதுறாரு ஒரு செய்தியை. அல்லாஹு தஆலா இதை இமாம்கள் சொல்கிறாங்க இது வாஜிப் இல்லை அப்படின்னு, ஆனாலும் கூட ஒரு அரசோ அல்லது ஒரு இமாமோ ஒரு சட்டமோ ஒருத்தனை போய் நிர்பந்திக்க முடியாது. இங்கே வா நீ கல்யாணம் பண்ண அப்படி சொல்ல முடியாது. அவனுக்குன்னு ஆசை இருக்கு, அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியாப்பா, அந்த தகுதி உனக்கு இருக்கான். அவன் சொல்கிறான் ஆமாம், ஆனால் என்னால் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லது என்கிட்ட இப்படி நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், நீங்கள் வந்து வேறு எதையாவது வகைகள் இருந்தால் நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன்னா, அப்போ நீங்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுடைய திருமணத்திற்காக வேண்டி பொருளாதார ரீதியான ஒரு உதவியை நீங்கள் அவனை கொடுத்து அவனை ஒரு திருமணம் முடித்தவனாக ஆக்குவதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்க வேண்டும் அவர் எழுதுகிறார். அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை, ஆனால் அவன் விரும்புகிறான் தான் அபீஃபாக இருக்கணும், தான் கருப்போடு இருக்கணும், தான் எந்த வகையிலும் வழி தவறிடக்கூடாதுன்னு விரும்புகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் அவனுக்கு ஒத்துழைக்க வேண்டும். விட்டுட்டு ஓடுறதுக்கு வழி இல்லை. யாரோப்பா நீ என்னமோப்பா கல்யாணம் முடிச்சா என்ன தொலைஞ்சு போன, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கான். நிறைய இஸ்லாமிய ஊர்களில் சில இடங்களில் திருமணமே முடிக்கப்படுறது இல்லை, அவங்களை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாருக்குமே பொறுப்புண்டு, அதிகபட்ச பொறுப்பு ஜமாத்துக்கு உண்டு. என்ன அவர்கள் அந்த ஏரியாவினுடைய அல்லது அந்த ஊரினுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கிற காரணத்தினால் யார் யாரே இருக்கா. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல் முதலாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே பார்த்த வேலை என்ன தெரியுமா? பெருமானார் மதீனாவுக்கு வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணணும், இந்த சொசைட்டியை வந்து ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வரணும், ஒரு அப்படி ஒரு அருமையான சொசைட்டியா வரணும்னு சொல்லி யோசித்த பெருமானார் முதல்ல செஞ்ச காரியம், அங்கிருந்து கூட்டிட்டு வந்த சஹாபாக்களை இப்ப இங்க கொண்டு வந்து அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு முதல் வேலை, இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு டேட்டா வேணும்னாங்க. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற உலகத்தில் எல்லாம் சொல்லியிருப்பான் அல்லது டேட்டா எடுத்திருப்பான், எவனும் செஞ்சதா சரித்திரம் கிடையாது. ஆனால் பெருமானார் டேட்டாவை எடுத்தாங்க. ஊரில் எத்தனை பேர் ஆண் பெண்கள் பெருமானாருடைய கையில் டேட்டா கொடுக்கப்பட்டுச்சு, கூட்டிகிட்டு இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வா யார் நான் இப்போது உங்களில் ஒருவரை ஒருவர் சகோதரராக ஆக்குகிறேன். சகோதரர் இவர் கடைசி வரையும் மூத்தாவர் வரையும் கூட பிறந்த தம்பி எப்படியும் அப்படித்தான் நபியாக ஆக்கப்பட்டவர். அதுல பல வேலைக்கு பெருமானார் ரத்தம் சொன்னாங்க. இப்படித்தான் பெருமானார் எடுத்த எந்த காரியத்தையும் அதை முழுமையாக முடித்து வைத்தார்கள். அவர் கடைசி வரையும் அவர் அண்ணன் தம்பியாவே வாழ்ந்து இப்படி அகதிகளுக்கு ஒரு இருப்பிடத்தை பெற்றுத்தந்த செய்தி உலகத்தில் இதுவரையும் வேற எங்க இல்ல. இன்னைக்கும் கூட அகதிகளுக்கு என்ன செய்யறதுன்னு இந்த உலகமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அது இலங்கை அகதியாகட்டும், எந்த ஊர்ல இருந்து வந்த அகதியாகட்டும், அகதிகளை என்ன ஸ்டேட்டஸ்ல வைக்க, நம்ம ஊர் பொண்ணுல கெட்டி கொடுக்கலாமா, அல்லது இந்த ஊர் பொண்ணோட புள்ள போயிருந்துச்சுன்னா அவனை என்ன ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, அவன் இந்தியனா இந்தியன் இல்லையா, அவன் மனுஷனா இல்லையான்னு இன்னும் புரியல, எந்த நாட்டுக்கும் புரியல. ஈவன் அமெரிக்கா சார் இவ்வளவு வளர்ந்த காலத்தில் இப்படி பேசிட்டு இருக்கானே, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய உட்கார்ந்து பார்த்த ஒரு வேலையை பெருமானார் பார்த்திருந்தா அதுதான் நபி. அந்த நபியினுடைய காலின் தூசிக்கு கூட மற்ற அறவுகள் மற்ற அறிவுகள் முன்ன நிக்கவே நிக்காது. ஜக்காத்து சொன்னாங்க, ஜக்காத்தினுடைய சட்டங்களை பெருமானார் சொன்னாங்க, வகுத்தாங்க, ஜக்காத்தை வாங்கினாங்க. இது மட்டும்தான் பொருளாதார சீரழிவுக்கு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சீங்கன்னா என்ன செய்யறது, ஒரு பயலுக்கு தெரியல. உட்கார்ந்து வேலையை பார்த்தாங்க, சட்டம் வந்துச்சு, பெருமானார் வேலையை பார்த்து ஜக்காத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். பெருமானார் இருக்கிற காலத்திலேயே எல்லாரும் கண்ணியாயிட்டாங்க. மௌத்துக்குள்ள அந்த செய்தியை அறிமுகப்படுத்தி அது அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னு வாங்கி யார்கிட்ட போய் எப்ப ஜக்காத்து வேணுமான, நானே கொடுக்கறதுல இருக்கேன். உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்திலாம் அங்க கடந்த தங்க வெள்ளியெல்லாம் அள்ளி அள்ளி வெளிநாட்டுக்கான வைக்கிறதுக்கே ஐயா, இது ஏயா போய் வாங்கிட்டு என்னையா செய்யறது இதுன்றான். சொல்லுங்க, யாரும் ஜக்காத்து வாங்க ஒரு நபர் கூட தகுதி இல்லாதவர்களை இந்த இந்த இஸ்லாமிய சமூகம் சட்டத்தை வகுத்து பார்த்துட்டு மோதா போயிடுச்சு. ஏதோ சும்மா வாழ்ந்துடலாம் அப்படிலாம் சொல்லல, நேரடியா பார்த்தாங்க யார்கிட்ட கொண்டு போய் எனக்கு ஜக்காத்தலாம், ஏங்க நானே ஜக்காத்து கொடு, ஒவ்வொருத்தரும் சொல்ற நானே ஜக்கா. இப்ப இந்த காசை என்னையா செய்யறது, இவ்வளவு பைத்தல் மாடல கிடக்க கெட்டியா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாட்டுக்கு தூர பிறந்து அங்க அனுப்பிடுவா, இங்க போயிட்டே காசு சொத்து விளங்குதா. ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதை ஜாரி ஆக்கி நடைமுறைப்படுத்தி அப்படியே முன்னாடி தூக்கி போட்டு போனா என்ன அறிவு, அவ்வளதையும் மூட்டை கட்டி அப்படியே பின்னாடி தூக்கி போட்டு நாங்க தாங்க அப்துல் காதர் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா என்ன முட்டாத்தனம். சூப்பருங்க குரானா தலையில வச்சுக்கணுங்க அப்படின்னா வச்சிருக்கேன், அது கீழே இறக்கணும்டா அதன்படி நடக்கணும்டாதான் இல்லையே. அப்ப இந்த இடத்துல அது கூடாது, அது வந்து வாஜிபான் அவர் எழுதுறாரு, அழகா எழுதுறாரு. அது உலமாக்கள் சொல்றாங்க மந்து விரும்பத்தக்கது திருமணம்னு எழுதுறாங்க. ஆனால் ஒரு மனிதன் தன்னை கற்புள்ளவனாக பாதுகாப்பதற்கு அவனே கேட்கிறான் அல்லது போய் கேட்டா சொல்றான், ஆமா எனக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்க, எனக்கு வயசு வந்துருச்சு, நான் இப்ப கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன். அதுல அவர் எழுதும்போது எழுதுறாரு, அதிலே கூட ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கான உணவுகளை அவனுக்கான செயல்களை அவன் செய்ய பழக்குவதுதான் இந்த இஸ்லாமினுடைய அந்த எக்கனாமிக் சிஸ்டம். என்ன செய்யணுமா, அவனுக்கான கஸ்பே மால், அவன் சாப்பிடுறதுக்கு அவனுடைய துணிமணிக்கு நீ சம்பாதிக்கணும்னு சொல்லி அத்தா கொடுக்கணுமா. 30 வயசாகுது, 28 வயசாகுது, 32 வயசாகுது, இன்னைக்கு எரும மாடு மாதிரி இருக்கான், வருத்தமா இருக்கு. அந்த அத்தா அம்மா பேசணும், எப்ப சொன்னா ஏதாவது ஓடிடுவாங்க அப்படிங்களா, என்னடா படிச்சு இன்ஜினியரிங் படி, இப்ப இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்த நிலவெல்லாம் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 5000 ரூபா தரங்களா, அன்னைக்கு ஒரு இதுல போட்டிருக்கான் அந்த இதுல வாட்ஸ்அப்ல கூட அனுப்பியிருந்தான், அவனுக்கு இன்ஜினியரிங் படித்தவனுக்கு 6000 ரூபா சம்பளம், பக்கத்திலே வந்து புரோட்டா மாசத்துக்கு 25000 ரூபா சம்பளம். நான் அதை கட்டிங் எடுத்து அனுப்புறான், இங்கிலீஷ் பேப்பர்ல வருது, இங்க இன்ஜினியர் போட்டு 6000 ரூபா, புரோட்டா மாசத்துக்கு 25000 ரூபா சம்பளம் போடுறானே. அப்ப இந்த பையன் என்ன சார் செய்வான், இஸ்லாம் ஒரு அழகான வழியை வகுத்து தருகிறது, இங்க வரு நீ படிப்பு படிப்புன்னு கண்டதையும் சொல்லிக் கொடுக்கறதுல வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும், அவன் தேவைக்கு அவனை எப்படி முழுமை அவனுடைய தக்கல், அது குறைவோ கூடும் அது வேற பிரச்சனை, அது கொஞ்சமா இருக்க கூட இருக்கு சார் அது வேற பிரச்சனை, ஆனால் அவனுக்கு அவன் பொருளாதாரத்தை நீ தான் தேடணும். இத பெருசா இத வெற்றது பெற்றோர்கள், அத்தா சொல்லுவாரு 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான்டா மோன, நீ ஏன் கவலைப்படுறாம்மா, இவனை இருக்கேன் என் மோனுக்கும் சேர்த்து நானே சம்பாதிக்க போறேன். அல்லாஹ் சொல்றான், எவனுடைய ரிஸ்கையும் எவனும் சுமந்து வரவில்லை, உன் மனைவியினுடைய கருவில் என்றைக்கு குழந்தை ஜனிக்கிறதோ அது மௌத்தா போறது வரை உள்ள உணவை நான் தர்றேன், நீ என்னடா தர்றது, அல்லாஹ் கேக்குறான் படைச்சவனா, யூ ஆர் த மீடியம், சும்மா சுகத்துக்காக வேண்டி சேர்ந்த உனக்கு அமானிதமா குழந்தையை தந்தேன், உனக்கு எப்படி நான் தேனோ அப்படி அந்த குழந்தைக்கு சோறு போடுகிற பொறுப்பு என்னை சார்ந்தது, நீ என்ன நான் என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேங்கிறது பிரச்சனையே அங்கே தானே. அது நல்லா எழுதுறாரு அவர், அந்த அல்லாமா செய்யுது குத்துப்பு அழகாக எழுதுறாரு. இந்த விஷயம் தான் பெரிய கான்ட்ரடிக்ஷனாக நிற்கிறது, எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா காசு இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய தேவைக்கு அவன் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதித்து அவன் கேட்கிறான் எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள், நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் கற்பை நான் பாதுகாக்கணும்னா உங்கள் கடமை நீங்கள் அவனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அந்த வாஜிப், அந்த செயலை செய்வதற்கு எது காரணமாக இருக்குமோ அதுவும் வாஜிப் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு ஒரு அசலான காரியத்தை, ஒரு கடமையான காரியத்தை செய்யறதுக்கு எது கடமையாக இருக்குமோ அதுவும் வாஜிப். நம்ம இதை பத்தி ஏற்கனவே நான் டீடைல்ல பேசியிருக்கேன், தொழுவை பரவு, தொழுவதற்கு ஒது செய்யறது இருக்கிறதே அதுவும் பரவும், இது தொழுவைக்கு வருவதற்கு காரணமானது. அப்ப இது கூடணும்னா அதுவும் கூடணும், எது சுன்னத்தோ அதனுடைய வருகிற காரியமும் சுன்னத்தாக இருக்கும், ஒன்னொன்னுக்கும் அப்படி இஸ்லாத்துல ஒரு லிங்க் இருக்கு. இதை பத்தி ஏற்கனவே அப்ப இந்த விஷயத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது, உலமாக்கள் சொல்லுகிற செய்தி மன்து, ஆனால் இந்த அடிப்படையான கடமையான காரியங்களாக இருக்கிறதுனால் அது கடமை. அதனாலதான் பெருமானார் ரசூல் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஹதீஸ், பல தடவை, 100 தடவை, 1000 தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வாலிபன் ஆயிட்டனால நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது ஒரு தேடுதல், ஏதாவது ஒரு செய்தி, சும்மா படுத்து கிடக்கிறவனை இஸ்லாம் சொல்லவே சொல்லாது. அவனை வந்து மனிதனாகவே இஸ்லாம் கணிக்காது. வீட்டுக்காரிக்கு ஒரு ஒரு கவலம் உணவை கொடுப்பதற்காக வேண்டி ஒருவன் போய் செவரம்பப்பட்டு கொண்டு வந்து ஒரு கவலம் உணவை மனைவியின் வாயில் வைத்தாலும் சதக்கா, அந்த அமல் அதுவும் சேரும். என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்ம அமிலு சாலி ஆத்துனா ஈமான் பண்ணணும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டான்னா அமிலு சாலி சேர முடியாதுறாங்க. எப்படி சேருவேன் எல்லா காரியத்தையும் முழுமை படுத்தினால்தான் அது அமிலே சாலி ஹத்தா ஆகும். நீ பாட்டுக்கு ஒரு செயல படுத்து அதனாலதான பெருமானார் பிரிச்சு விட்டாங்க. நான் தொழுதுகிட்டே இருக்க போறேன் அப்படிலாம் இருந்தோம். அது எப்படிங்க அந்த பாண்டுக்குள்ளலாம் இருக்க முடியுமா கணவன் மனைவி? விருப்பப்பட்டா கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கிறோம், அப்புறம் போனோம். தேவைப்பட்டா புள்ள பெற்றுக்கிறோம். இப்ப ரெண்டாவது பெரிய பிரச்சனை, கல்யாணம் பண்ணவனே அடுத்து சொல்றான், இதுல நல்லா சொல்றான், இதனுடைய நஸ்ல், இதனுடைய நோக்கமே சந்ததியை பெருக்குவது. பெருமானார் ஒரு ஹதீஸ் அழகா சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் திருமணத்தை முடிங்கள். நம்ம ஒரு பெரிய செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிக்காஹ் மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தா நான் சில இடத்துல சொல்றது சொல்ல விளங்கினியா நம்ம எல்லாரும். அவர் ஏதோ வந்து எல்லாமே அது அந்த கடமை ரொம்ப பயங்கரமா பயபக்தியா, அதை நீ புரிஞ்சன்னா நாளைக்கு காலையில நீ அவுளியா. அவர் ஓதுற ஆயத்தை அதிசயம் விளங்கிட்டனா நாளைக்கு காலையில அவுளியான அல்லாஹினுடைய இறைநேச செல்வரா மாறிடுவன். நீங்க திருமணம் முடிக்கும் போது தேடி பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து வதூத் அப்படின்னு சொன்னா நல்ல பிரியமாக இருக்கிற சில குடும்பத்துல போனா அது இங்க வாசல்ல வரும்போதே கொண்டாட்டி உள்ள ஓடிடும். இவர் ஆஜியார் முன்னாடியே நிப்பார், என்ன அவரை பார்த்த உடனே தெரியும் இவன் ஏண்டா வந்தான். எப்ப பார்த்தாலும் நீங்க டீய குடிக்கிறது இல்லைன்னு தான் கேட்பான். அந்த ஆளு அட டீ குடிங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க டீயே குடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவரே சொல்லிடுவார், நீ குடிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உள்ள வந்த உடனே ஒரு முகம் கொடுத்து ஒரு சிரித்து பேசி அடுத்தவர்களை அரவணைத்து வாங்க உட்கார். யாரோ நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பெருமாள் எதிரியே உனக்கு பிடிக்காதவனே, உனக்கு குழி வெட்டுபவனே உன் வாசல்ல வந்து தட்டினாலும் என் சுண்ணா அவனை உள்ள கூப்பிட்டு கைய பிடிச்சி வாப்பா உட்காருப்பா சாபு. இதுதான் பெருமானாரின் சுண்ணா. யார் வந்தாலும் பெருமானார் ஒரு காலமும் விரட்டிய வெளியே ஓடுன்னு சொன்னதெல்லாம் கிடையாது. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் பெருமானார் கொடுப்பாங்க. வாங்க உட்காருங்க. அந்த பிரியத்துல அந்த எதிரித்தனம் பூரா கரைஞ்சு வெளியே போயிடும். இப்ப பெருமானார் சொன்னாங்க, இது மாதிரி குடும்பத்துல போய் பொண்ணுடுங்கன்னா நீ எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணும்? தஸவ்வஜு, நீங்கள் திருமணம் முடியுங்கள். அல் வதூத், அல் வதூத், அந்த குடும்பத்துக்கு போனாலே ஒரு சில வீட்டுக்கு போனவன நமக்கு தந்த இருக்க இருக்க விடவே பண்ண டீய குடிங்க சாப்பாடு சாப்பிடுங்க என்ன இப்படி போறேங்க நமக்கு என்னடா இப்படி சில பேர் கண்டுக்கவே வேண்டாம் போறேன்னாலும் அப்படியா வர்றீங்களா சரிங்க போட்டேன் வர்றதுக்கு முன்னாடியே போட எப்படா போவான் அப்படின்னு. ஒரு வீட்டில் ஒருத்தர் நண்பர் வரேன்னு சொல்லியிருந்தாரா இந்த செய்தியை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உடனே அவர் வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காரு, சொன்ன உடனே உங்களுக்கு வேலையில்லை எவனையாவது கூட்டிகிட்டு வர வேண்டியது, எனக்கு சோத்தாக்கி போட சொல்ல வேண்டியது, டீயா போடுங்க வேண்டியது, அதை போ இந்த அம்மா சரி இவருக்கு என்ன செய்யணும்னு புரியல. அப்போ சொல்லியிருக்காரு இங்கே இவர், அதெல்லாம் விடு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாண்டு போட்டுக்குவோம் அப்படின்னு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாண்டு என்ன, இப்போ அவர் வருவார்ல நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு, வேகமாலாம் அடிக்க மாட்டேன் மெதுவாக அடிப்பேன், நான் அடிப்பேன் நீ அழு, அவர் வர்ற நேரம் பார்த்து கரெக்டாக இதை செஞ்சுருவோம், அவர் சண்டைன்ட்டு போயிடுவார். அவர் இங்கே நமக்குள்ளே சண்டை நடக்குதுன்னு இப்போ யார் வீட்லேயும் போய் அடி தண்ணி நடந்துட்டு இருக்கும்போதா ஒருத்தன் உள்ளே போக முடியும் போயிடுவார். அதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுக்கா தக்குனாங்க, அவர் வந்து கதவை தட்டிருக்காரு, தட்டினோடனே உள்ளே வந்தாச்சு. உடனே இவர் அந்த நேரம் பார்த்து டக்குன்னு எந்திரிக்கிறார் ஆஜியார். ரெண்டு பூஜை அங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு வீட்டுக்காரமாக. அவருக்கு ஒரே சந்தோஷம், இத்தனை நாள் கிடைக்காது இன்னைக்கு திறனா கிடைச்சிருக்கு, வச்சு வெளுத்து வாங்கிடுவோம் இன்னைக்கு. என்ன பேசியாட்டில் ஏற்கனவே அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகிற மாதிரி அழு. அந்த அம்மா ஒரே அழகு உள்ள பார்த்து அப்புறம் போய் கதை சொன்னேன். அவர் பார்க்குறாரு இந்த சூழ்நிலை ஒரு மாதிரி என்ன ஏன் இல்லை நான் அப்புறம் வர்றேங்க அப்படின்னு இல்லை வாங்க வாங்க இல்லை இல்லை நான் அப்புறம் வர்றேன் போயிட்டு இந்த அம்மா வந்து உட்காந்தாச்சு அப்புறம் அப்பாடா போய் தொலைஞ்சா ஒருத்தேன் அப்படின்னு ரெண்டு நிமிஷம் ஆச்சு திரும்ப கதவை கற்று இவர் போய் கதவை திறந்தா அவள் ஆஜியார் நிற்கிறார் வாங்க வாங்க ஆஜியார் என்ன ஆஜியார் இல்லை இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது முன்னாடியே கேட்டேன் ஜன்னலில் காதில் விழுந்துச்சு நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்கள் அது அழுகிற மாதிரி அழுகும் அதனால நானும் போகிற மாதிரி போனேன் திரும்ப வந்த மாதிரி வந்துட்டேன் நான் அந்த ஆள் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் எப்படி இவன் வீட்டில் டீ குடிக்காமல் நீங்கள் போகக்கூடாதுரா அப்படின்னு இந்த மாதிரி வந்து அப்படின்னா அந்த வீட்டுக்கு போன உடனே அதுதான் பெருமானார் சொன்னாங்க கூப்பு அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த பெரியம்மா சின்னம்மா மாமா அவங்க சொந்த இவங்க எல்லாம் போய் பார்க்கணும் அட அந்த பொண்ணு பார்க்கறதுங்கிறது இன்னைக்கு வேற என்னென்னலாமோ வச்சிருக்காங்க அப்படி போனோடனே அப்படி பார்த்துட்டு ஆகிட்டார் சின்னம்மா பெரியம்மா சின்னத்தா பெரியத்தா மாமா இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க மற்றவர்களுடைய அந்த அரவணைப்புல எப்படி இருக்காங்க ஏன்னா வதூது வலூது ரெண்டு சொன்னாங்க அதிகமாக குழந்தை இருக்கிற அதிகமாக பிரியப்படுகிற பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் ஏன் அப்படின்னா இன்னி உபாகிபிக்கும் யோமல் கியாமா உலவு பிசுக் நான் உங்களை கொண்டு பெருமை அடிக்க வேண்டும் அது ஒரு சதை கட்டி பிண்டமாக இருந்தாலும் சில பேருக்கு 6 மாசத்துல 8 மாசத்துல குழந்தை பிறந்துருது அதையும் கூட அல்லாஹ்வுத்தால உருவமாக்கி நாளைக்கு உம்மத்துன்னு கொண்டு வந்து நிறுத்துவான்ல அன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால கல்யாணம் முடிங்கன்னு இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க இயாவ் இயாவே இது ஒரு வித்தியாசமான ஹதீஸ் லா தஸவ்வஜன் அஜூசன் வாலா ஆக்கிரா வயதான பெண்களை கல்யாணம் முடிக்காத பெருமானார் சொன்ன அஜூஸ் அப்படின்னா கிளவின்னு அர்த்தம் இன்னைக்கு உள்ள காலத்தில் பார்த்தா ஒரு 60 இல்லைன்னா ஒரு 50 மேலே வச்சுக்கலாம் ஒலா ஆக்கிரன் குழந்தை பெற தகுதி இல்லாத பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் பாருங்க அந்த குடும்பத்தில் இதுவும் அதே தான் வயதான பெண்களையோ குழந்தை பெற தகுதி இல்லாதவர்களே இன்னி முகாசிரும் ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு என்னுடைய சமூகம் நிறைய வர வேண்டும் அதனால நீங்க நிறைய கொடுங்க அப்ப நோக்கமே திருமணத்தினுடைய நோக்கமே குழந்தைகளை பெற்று நஸ்லை உருவாக்குவதுதான் அடுத்த சந்ததிகளை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்து விட்டு போவதுதான் ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான் நீ கல்யாணம் பண்ணோன்னே அவர் சொல்ற நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பெற்றுக்கலாங்க இன்னைக்கு நடக்குதா இல்லையா சார் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை அல்லா ஒரு முடிவு எடுக்கிறான் உனக்கு 12 வருஷம் கழிச்சு தான் புள்ளன்னு என்ன செய்வ நீ சொல்றல நான் முடிவு எடுக்கிறேன் குழந்தை விஷயத்துல எவனும் எதையும் முடிவு எடுக்க முடியாது தருகிறவன் அவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சார் அந்த அம்மாவுக்கு எந்த நோயும் இல்லை சார் உள்ள வரமாட்டேங்க சார் யார் கையில் இருக்கு அப்ப நீ போய் அங்க உட்காந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பிள்ளைய பெற்றுக்கலாம்னு நீ போட்டா அல்லாஹு போடுகிற அந்த பிளான் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் தெருவாலைய விடுவான் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்த டாக்டர் அந்த டாக்டர் ஐயோ வராதா இன்னைக்கு வந்துடாதா நரக வாழ்க்கைன்னு சொல்லுவான்ல அந்த குழந்தை இல்லாம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த குழந்தையை பெக்கிறதுக்காக வேண்டிய அந்த கணவனும் மனைவியும் படுகிற பாடுகள் இருக்கிறது அல்லவா அதான் இது நீங்கள் போடுகிற ஏதாவது ஒரு பிளான் உங்களுக்கு எதிராகவே வந்து அப்ப அல்லாஹ் என்னைக்கு தர்றானோ அல்லாஹ் நாடுவது இந்த குடும்பத்தை விஸ்தீரணப்படுத்துவது என்பதுதான் இரண்டாவது அல்லாஹுத்தாலா இதுல சொல்லும் போது சொல்றான் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் அப்படின்னு ஒரு செல்ல போன வாரம் நான் சொல்லும் போதே சொன்னேன் அதுல சில பேர் எழுதும்போது எழுதுறாங்க செல்வந்தர்களாக ஆக்குவான் அப்படின்னு சொன்னா உடனே நிறைய காசு வந்துடும் அப்படிங்கறத இது சில உலமாக்களுடைய கருத்து சில முபஸ்ஸிர்கள் சொல்றாங்க உடனே அப்படியே காசு வந்துடும் வாங்கி அப்படியே கல்யாணம் முடிச்ச உடனே பாக்கெட் நிறைய காசோட பிரிவார் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல அல்லாஹுத்தாலா அந்த திருமணத்தின் மூலமாக கொடுக்கிற குழந்தைகளின் வழியாக அல்லது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது தான் ஆனா சஹாபாக்களுடைய விஷயத்துல இந்த ஆயத்துக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேளுங்க அதிசயமா வித்தியாசமா ஆச்சரியமா எதுலேயுமே பேசாத சொல்லாத அந்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் எண்ணி விடுற ஹதீஸ் தான் பெருமானாரோடு தோளாக போனவர்கள் பெருமானாருக்கு தோளுக்கு தோளா போன சஹாபி தோழனான சஹாபி ஆனா அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஹதீஸ் எண்ணி விடுற ஹதீஸ் தான் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்து விஷயத்துல சொல்றாங்க அதீஉல்லாஹ ஃபீமா அமரக்கும் பிஹி மினன் நிக்கா நிக்காஹினுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதில் நீங்கள் வழிபடுங்கள் அதை அப்படியே செயல்படுத்துங்கள் அதி உல்லாஹ அப்படி நீங்கள் செய்தால் யுன்ஜிசு லகும் மா வஅதகும் மினல் கின அல்லாஹ் எந்த பொருளாதார நிரப்பத்தை கொண்டு உங்களுக்கு வாக்குறுதி தந்தானோ கண்டிப்பா அது நடக்கும், கண்டிப்பா அது நடக்கும். நீங்கள் பணக்காரர் ஆகாமல் நீங்கள் மௌத்தாக ஆக மாட்டீர்கள். பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெருமானார் சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற காகிதங்களிலும் நீங்கள் நினைக்கிற தங்கம் வெள்ளிகளிலும் அல்ல. உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இறைவன் தருவான். எது இருக்கோ அதை கொண்டு சிறப்பான வாழ்க்கை, அதுதான் ஹீன. ஹீன நஃப்ஸ் பெருமானார் சொல்லுவார்கள், அதை ருசிச்சு ரசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை. கோடி ரூபாய் இருக்கு சார், ஆனா அந்த பேங்க்ல கடன் சாவரானா இல்லையா சார்? இதுக்கு உதாரணங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு கோடீஸ்வரம் தான் மூத்தா போயிட்டே இருக்கான். இன்னைக்கு பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சிங்கண்ணா, அங்க போயிருச்சிங்கண்ணா, இங்க நம்ம வந்து ரிசெஷன் பீரியட்ல இருக்காங்கண்ணா, எல்லாம் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுங்கண்ணா. எவனாவது ஒரு ஏழை ரிசெஷன் ஆயிடுச்சு, அங்க வந்து பொருளாதார மந்தம் ஆயிடுச்சுன்னு எவனா செத்தானா? கோடீஸ்வரம் செத்தான் டெய்லி சொல்லிருக்கான், சொல்றானா இல்லையா? இப்ப கோடிகளை வைத்து நிரப்புவதல்ல, பெருமானார் சொன்னாங்க இருக்கிறத கொண்டு பலமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, தனக்கு தேவையானதை அடையக்கூடிய வாழ்க்கை, என்னென்னலாம் குழந்தைகள் கேட்குதோ வாங்கி கொடுத்து சுகமான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஹினன் நப்சு. இதுக்கு விளக்கம் சொல்ற அப்துல்லா இப்னு மசூத், குரான தொகுத்த ஒரு மிகப்பெரிய சஹாபி, ஜலீலுல் கத்ர் சஹாபி, அவங்க சொல்றாங்க இல்தமிசுல் ஹினா ஃபின் நிக்கா, காசு வேணுமா காசு வேணுமா கல்யாணம் பண்ணிப்பார். இது அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்ற வார்த்தை. இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், உலகத்தில் வேதத்திற்கு வியாக்கியானம் சொன்னவர்களில் தலையானவர்கள், பெருமானாருடைய துவாவின் இலக்கினால் இந்த குர்ஆன் அப்படி அவங்க மனசிலிருந்து கொட்டிச்சே. அந்த அப்துல்லா இப்னு மசூத் இதற்கு சொல்றாங்க, ரக்கபஹுமுல்லாஹு ஃபித் தஸ்வீஜ் வ அமரஹு பில் பில் وَأَمَرَهُ الْأَعْرَارُ وَالْعَبِيدُ وَوَعَدَهُمْ عَلَى الْغِنَى. அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடியுங்கள்னு ஆர்வப்படுத்துறான். இந்த நல்ல வரது மற்ற எல்லாரையும் விட இவர் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அப்துல்லா இப்னு மசூத் எப்போதுமே வித்தியாசமான ஆளு, பெருமானாருடைய நேரடி துவாவுக்கு இலக்கணம். அல்லாஹ் உங்களுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு ஆசையை தூண்டுகிறான், அந்த நேரத்தில் வரும்போது அதை செய்யணுங்கிறாரு. எனக்கு 8வது படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்கு, முடிவோட இருக்காங்க, அவ பிகாம் படிக்கணும்னு இருக்கா, அது அவ 8 முடிஞ்சு அப்ப பிகாம் வர்ற வரைக்கும் நான் செத்தேங்க. நான் அவன் சொல்றான், எப்படியாவது சொல்லுங்க சார். இவர் சொல்றாரு சின்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணும் அழகா அது ஒரு நீண்ட ஹதீஸ் சொல்லி முடிச்சுட்டு நிக்காக முடிச்சு வைப்பான். அத்தா வச்சு முடிச்ச உடனே பெருமானார் சொல்றாங்க, அகத பியதிஹி, தன்னுடைய மகனின் கையை தகப்பனார் பிடிப்பார். இப்ப கால பிடிச்சிட்டு சொல்லணுமா, மானு கல்யாணம் முடிஞ்சுச்சு இல்ல, அன்னைக்கு அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கையை பிடிச்சிக்கணுமா, பிடிச்சிட்டு சம்மை தூக்க அத்தப் தூக்க அல்லம் தூக்க அன்கஹ் தூக்க, மகனே நீ பிறந்த உடனே உனக்கு அழகிய பெயரை அல்லாஹு சொன்னதை போன்று இட்டேன். நான் தான் உனக்கு பெயர் வச்சேன், அழகான பெயரை தேடி பிடிச்சி தேர்ந்தெடுத்து வச்சேன். ரெண்டாவது அத்தப்துக்க, ஒழுக்கங்கள், வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்கள்னா என்னன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அல்லம் துக்க, இன்னும் பொருள் தேடுவதற்காக வேண்டி உள்ள அறிவுகள் என்னையோ அதையும் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு உனக்கு நான் திருமணத்தையும் முடித்து வைத்து விட்டேன். மகனே இன்னைக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பையும் மறுமையில் உன்னால் நான் நரகத்திற்கு போவதை விட்டும் பாதுகாப்பையும் தேடுறேன். இன்னையோட முடிஞ்சிட அவங்க அது எவ்வளவு பெரிய துவா தெரியுமா? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த பையன் செய்கிற தவறுகளில் அந்த தந்தைக்கும் பங்குண்டு. ஏன்னா அமீன் அவர் பொறுப்புதாரி, பார்க்கணும் அவர் ஏதாவது ஒரு வகையில் அவனை பார்க்கணும், அவனை திருத்தறதுக்கு முயற்சி செய்யணும், அதற்குரிய வேறு வழி வழக்கையில செய்யணும். இல்ல அவர் கண்டுக்கவே இல்லை. என்ன சார் செய்யணும், தலைக்கு மேல வளர்ந்துட்டான் ஐயா, என்னமாவது தொலை அப்படித்தான் நிறைய பேர் சொல்றான். அதைத்தான் பெருமாள் சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சதோட உன் பொறுப்பு ஒன்னோட்டு போயிடும். அது என்ன அழகான வார்த்தைகளை சொன்னாங்க பெருமாள். அதனால அந்த பாதுகாப்பு அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செய்து தருகிற மனிதர்கள் காசு இருந்துச்சா, சக்தி வந்துருச்சா, திருமணம் முடிச்சு. இந்த டெல்லி பக்கத்துல ஒரு ஊர் சொல்லுவாங்க, இந்த மேவாத்து, மேவாத்துன்னு ஒரு ஊர். நண்பர்கள் சொன்ன கேள்வி, இந்த ஜமாத்துல போற பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மேவாத்துன்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க. 14 வயசு இல்ல 15 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க ஆம்பளை பிள்ளைகள். 14 வயசு தான் அவன், அந்த 10th தாண்டி அங்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் வயலுக்கு தான் போகணும், எல்லாரும் வேலை தான் செய்யணும், அத்தா அம்மா பிள்ளை எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு வயசுக்கு வந்துட்டான் பையன் தெரிஞ்சா 14 வயசு, அந்த குறுகுறு அவனுக்கு வருது இல்லையா, அப்பந்தானே அவனுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் பறந்து, இந்த தேடுதல்கள், இந்த ஆப்போசிட் செக்ஸ் தேடுதல் இதெல்லாம் வரும் இல்லையா. டக்குன்னு ஊர்ல ஒரு பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் வச்சிருவாங்க. இவனுக்கு அதை விட்டா வேற எதையுமே தெரியாது, அதையும் டெய்லி சேர்த்து கூட்டிக்கிட்டு வயலுக்கு போக வேண்டியது. அந்த 15வது வயசுல பிள்ளைய பெற்றுருவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், வேற எதையும் பார்க்கவும் மாட்டான், வேற எதையும் தேடவும் தெரியாது, முடிஞ்சு. அந்த 14 வயசோட கோட போட்டுறாங்க. இங்கே 14 வயசுல தானே முக்கியமா படிக்கணும்னே 10வதுல கொண்டு போய் விடுறாங்க. காலேஜ் வரும்போது நல்ல பருவத்துல இருக்கான், தப்பு சொல்லலை, இது அல்ல, பெருமானார் சொல்றாங்க, அவன் சக்தி பெற்று விட்டால் பல்யத்தை திருமணம் முடித்து கொடுங்கும், கண்களை பாதுகாக்கும், அவனுடைய கற்பை பாதுகாக்கும், அது இல்லாதவனுக்கு அது மட்டும்தான் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரே கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. இதுக்கு மேலேயும் இன்னமும் சில சஹாபாக்கள் அது சார்ந்த அந்த ஹதீஸுகளை இன்னும் நிறைய சொல்றாங்க. யார், அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த திருமணத்தை குறித்து நிறைய செய்திகள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இது சார்ந்த சில செய்திகளை முடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரு 2000 பின்னாடி இந்த சூராவினுடைய ஒரு ஜூஸ், ஒரு முக்கியமான ஆயத், எந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் இந்த சூராவுக்கு பேர் வச்சானோ, நூறுன்னு. அல்லாஹ் 100 சமாவாதி வல் அர்த், குரான்ல உள்ளதுலேயே ஒரு டேஸ்டான ரம்மியமான மனதை உருக்குற அல்லாஹ்னா யாருன்னு சொல்லித்தர்ற ஒரு அற்புதமான ஆயத். அந்த ஆயத் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் அது சார்ந்த செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்குவோம். அது வரையும் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொள்ளுகிற, அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற நல்ல அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.